ஓம் சாந்தி. முரளி தேதி 12/8/2026 காலை முரளி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதன் மூலம் நல்ல திசை அமர்கிறது. இப்பொழுது உங்களுக்கு குரு திசை நடைபெறுகிறது. ஆகையால் நீங்கள் முன்னேறும் கலையில் இருக்கின்றீர்கள். கேள்வி: நினைவில் முழு கவனம் செலுத்தவில்லை எனில் அதன் பலன் என்னவாக இருக்கும்? நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: நினைவின் மீது முழு கவனம் செலுத்தவில்லை எனில் நாளடைவில் மாயா பிரவேசமாகிவிடும், கீழே விழுந்து விடுவர். தேக அபிமானம் உடையவர்களாகி பல தவறுகளை செய்து கொண்டே இருப்பர். மாயை தவறான காரியங்களை சேவித்துக் கொண்டே இருக்கும், தூய்மையை இழக்கச் செய்துவிடும். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ளுங்கள். கோபப்படாதீர்கள். இந்த உடல் உட்பட அனைத்தையும் மறந்து நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்யுங்கள். யோக பலத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் தங்களது ஆன்மீக தந்தையாகிய சிவபாபாவின் மகிமையை கேட்டீர்கள். எப்பொழுது பாவம் அதிகரிக்கிறதோ, அதாவது மனிதர்கள் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகின்றார்களோ, அப்போதுதான் அனைவரையும் தூய்மையாக்குகின்ற தந்தை வருகிறார். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். அந்த எல்லையற்ற தந்தைக்குத்தான் மகிமை இருக்கிறது. அவர் விருட்சபதி என்றும் சொல்லப்படுகிறார். இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தையின் மூலம் எல்லையற்ற திசை, குரு திசை உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்றும் குறிப்பாக இரண்டு வார்த்தைகள் இருக்கும் அல்லவா, இதற்கான பொருளும் இங்குதான் நிரூபணமாகிறது. குரு திசையின் மூலம் குறிப்பாக பாரதம் ஜீவன் முக்தி உடையதாக ஆகிவிடுகிறது. அதாவது தனது சுயராஜ்ய பதவியை அடைகிறது. ஏனெனில் எந்த சத்திய தந்தையை சத்தியமானவர் என்று சொல்கிறார்களோ, அவர் வந்து நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். மற்றவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாக அவரவர் தர்மத்திற்கான பிரிவில் சென்று அமர்வார்கள். மற்றும் வருவதும் வரிசை கிரமமாக வருவார்கள். கலியுகத்தின் கடைசி வரை வந்து கொண்டே இருக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர் தர்மத்தில் அவரவர்க்கென்று பாகம் கிடைத்திருக்கின்றது. ராஜ்யத்தில் ராஜாவிலிருந்து பிரஜைகள் வரைக்கும் அனைவருக்கும் அவரவர்க்கான பாகம் கிடைத்திருக்கின்றது. நாடகம் என்றாலே ராஜாவிலிருந்து பிரஜைகள் வரைக்கும் ஆகும். அனைவரும் அவரவரது பாகத்தை நடிக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு குரு திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒரே ஒரு நாள் மட்டுமே அமர்கிறது என்பது கிடையாது. உங்களுக்கு குரு திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முன்னேறும் கலையில் இருக்கிறீர்கள். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு முன்னேற்றம் ஏற்படும். நினைக்க மறந்து விடுவதால் மாயாவின் தடைகள் வருகின்றன. நினைவின் மூலம் நல்ல திசை வந்துவிடுகிறது. நல்ல முறையில் நினைவு செய்யவில்லை என்றால் அவசியம் கீழே விழுவார்கள். பிறகு அவர்கள் மூலம் ஏதேனும் தவறுகள் ஏற்படும். நாடகப்படி அனைத்து மதத்தை சேர்ந்தவரும் ஒருவருக்கு பின்னால் நடிப்பு நடிப்பதற்காக வருகின்றனர் என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார். சொர்க்கத்தின் திசை, அதாவது ஜீவன் முக்தி அடைவதற்கான குரு பார்வை இப்பொழுது நம் மீது ஏற்பட்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இந்த நாடக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் குறிப்பாக பாரதத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபாவும் பாரதத்தில் தான் வருகிறார். ஆச்சரியத்துடன் கேட்பார்கள், கூறுவார்கள், பிறகு சென்று விடுவார்கள் என்றும் பாடப்பட்டுள்ளது. நாளடைவில் மாயா பிரவேசமாகின்ற காரணத்தால் கீழே விழுந்து விடுவர். யோகா மீது முழு கவனம் கொடுப்பது இல்லை. பிறகு பாபா வந்து சஞ்சீவினி மூலிகையை கொடுக்கின்றார். அதாவது மயக்கத்தை போக்கக்கூடிய மூலிகையாகும். நீங்கள்தான் ஹனுமானாகவும் இருக்கின்றீர்கள். ராவணனை விரட்ட இந்த மூலிகையை முகரச் செய்வதற்காக கொடுக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பாபா உங்களுக்கு அனைத்து சத்தியமான விஷயங்களையும் சொல்கிறார். சத்தியமானவர் ஒரே ஒரு பாபா ஆவார். அவர் வந்து உங்களுக்கு சத்திய நாராயண கதையை சொல்லி சத்திய யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இவர் சத்தியமானவர் என்று அழைக்கப்படுகின்றார். சத்தியத்தை சொல்லக்கூடியவர். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்று உங்களிடம் கேட்கின்றனர். ஆம், நாங்கள் ஏன் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்ன? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும் என்பதை அறிவீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். ஞானம் மற்றும் பக்தி இரண்டு விஷயங்களாகும். ஞானம் கிடைத்து விடும் பொழுது பிறகு பக்திக்கு என்ன தேவை இருக்கிறது? பக்தி என்றால் கீழே இறங்கும் கலையாகும். ஞானம் என்றால் முன்னேறும் கலையாகும். இந்த நேரத்தில் பக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் சத்கதி கிடைக்கிறது. பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பகவான் ஆவார். பாதுகாப்பது என்றால் எதிரிடமிருந்து பாதுகாப்பதாகும் அல்லவா? நான் வந்து உங்களை ராவணனிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறேன் என்று பாபா சொல்கின்றார். ராவணனிடமிருந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை பார்க்கின்றீர்கள் அல்லவா? இந்த ராவணன் மீது வெற்றி அடைய வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இந்த ராவணன் உங்களை தமோ பிரதானமாக ஆக்கிவிட்டது என்று பாபா புரிய வைக்கின்றார். சத்தியுகமானது சத்தோபிரதானம், சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கலைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. கடைசியில் எப்பொழுது முற்றிலும் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்களோ அப்பொழுது தூய்மையை இழந்து விடுகிறீர்கள். புது கட்டடம் உருவாக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு, அதாவது 6 மாதங்களுக்கு பிறகு சிறிது கலைகள் குறைந்து விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கட்டிடத்திற்கு சுண்ணாம்பு பூசப்படுகிறது. கலைகள் குறைந்து விடுகிறது அல்லவா? புதியதிலிருந்து பழையது, பழையதிலிருந்து பிறகு புதியதாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டடம் 100-150 ஆண்டுகள் காலம் வரை இருக்கும் என்று சொல்வார்கள். புது உலகம்தான் சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். பிறகு திரேதாவை 25% குறைந்துவிட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் சிறிது பழையதாக ஆகிவிடுகிறது. அது சந்திரவம்சமாகும். அதற்கு சத்ரியனின் அடையாளம் கொடுக்கின்றனர். ஏனென்றால் புது உலகிற்கு தகுதியானவர்களாக ஆகவில்லை. அதனால்தான் குறைந்த பதவி கிடைத்துவிடுகிறது. கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர். ராமபுரிக்கு செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் சொல்வது கிடையாது. அனைவரும் கிருஷ்ணபுரியை தான் சொல்கின்றனர். பிருந்தாவனம் செல்லுங்கள், ராதா கோவிந்தன் என்று பஜனை செய்யுங்கள் என்று பாடுகின்றனர் அல்லவா? பிருந்தாவனத்திற்கான விஷயமாகும். அயோத்தியாவிற்காக சொல்லப்படுவது இல்லை. அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்றனர். கிருஷ்ணரை மிக அன்பாக நினைக்கின்றனர். கிருஷ்ணரை பார்த்ததும் இவரை போன்று கணவர் கிடைக்க வேண்டும், இவர் போன்ற குழந்தை வேண்டும், இவர் போன்ற சகோதரன் வேண்டும் என்று சொல்கின்றனர். புத்திசாலி சகோதர சகோதரிகள் கிருஷ்ணரின் சிலையை எதிரில் வைத்ததும் இவர் போன்று குழந்தை வேண்டும் என்று நினைப்பர். கிருஷ்ணரின் அன்பில் பலர் இருக்கின்றனர் அல்லவா? அனைவரும் கிருஷ்ணபுரியை விரும்புகின்றனர். இப்பொழுது கம்சபுரியாக ராவணபுரியாக இருக்கின்றது. கிருஷ்ணபுரிக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. கிருஷ்ணரை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அதனால்தான் பாபா சொல்கிறார், நீங்கள் அதிக காலம் நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக முயற்சி செய்யுங்கள். அவரது வம்சத்தில் வந்துவிடுங்கள். சூரிய வம்சத்தில் 8 தலைமுறை இருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது ராஜ்யத்தில் வந்து ராஜகுமாரனுடன் ஊஞ்சலாட வேண்டும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ மன்மனாபவ என்ற நிலையில் இருங்கள். நினைவில் இல்லாததால் தான் கீழே விழுந்து விடுகிறீர்கள். ஞானம் ஒருபோதும் கீழே விழவைப்பது கிடையாது. நினைவில் இருப்பதில்லை, அதனால்தான் கீழே விழுந்து விடுகிறீர்கள். இதை பற்றித்தான் அல்லா, அலாவுதீன், ஹாத்மத்தாயி போன்ற நாடகங்களையும் உருவாக்கி இருக்கின்றனர். நினைவில் இருப்பதற்காகவே வாயில் கூழாங்கற்களை போட்டுக் கொள்கின்றனர். யாருக்காவது கோபம் வந்துவிட்டால் பேசிவிடுகின்றார்கள். அதனால்தான் வாயில் ஏதேனும் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். பேசவே இல்லை என்றால் கோபம் வராது. ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது என்று பாபா சொல்கிறார். ஆனால் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் சாஸ்திரங்களில் வேறு விதமாக எழுதிவிட்டனர். பாபா சரியாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். பாபா எப்பொழுது வருகின்றாரோ அப்போதுதான் வந்து புரிய வைக்க முடியும். யார் வாழ்ந்திருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் புகழ் பாடப்படுகின்றது. டாகூர், ஜான்சிராணி போன்றோர்கள் வாழ்ந்து சென்றிருப்பதால் அதை நாடகமாக உருவாக்கியிருக்கின்றனர். நல்லது, சிவனும் இருந்து சென்றிருப்பதால் தான் சிவஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது அல்லவா? ஆனால் சிவன் எப்பொழுது வந்தார், வந்து என்ன செய்தார் என்பது தெரியவில்லை. அவர் முழு உலகத்திற்கும் தந்தையாவார். அவர் வந்து அனைவருக்கும் அவசியம் சத்கதி கொடுத்திருக்க வேண்டும். இஸ்லாமி, பௌத்தர் போன்று யாரெல்லாம் மதங்களை ஸ்தாபனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அனைவருக்கும் தேதி நாள் இருக்கின்றன. இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. கிறிஸ்து பிறப்பதற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று சொல்லவும் செய்கின்றனர். ஸ்வஸ்திகா வரைகின்ற பொழுது அதில் முழு நான்கு பாகங்களை செய்கின்றனர். நான்கு யுகங்களாகும். ஆயுள் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்க முடியாது. ஜெகநாத்புரியில் அண்டா நிறைய சாதம் படைக்கின்றனர். அதை நான்கு பாகங்களாக பிரித்து விடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு ஒழுங்குமுறை இல்லாமல் ஆக்கிவிட்டனர் என்று பாபா சொல்கின்றார். தேகம் உட்பட இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது பாபா சொல்கின்றார். நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்யுங்கள். பாபா சொர்க்கத்தை படைப்பவர் எனில் அவசியம் அவர் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்க கூடும், நரகத்திற்கு அனுப்பி வைத்திருக்க மாட்டார். பாபா யாரையும் நரகத்திற்கு அனுப்பி வைப்பதில்லை. முதன் முதலில் அனைவரும் சுகத்தை அனுபவிக்கின்றனர். முதலில் சுகம், பிறகு துன்பம். பாபா அனைவரின் துன்பத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் அல்லவா? ஆத்மா முதலில் சுகத்தையும் பிறகு துன்பத்தையும் அனுபவிக்கிறது. நாம் முதலில் சத்தோ பிரதானமாக பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறோம் என்று நமது விவேகம் கூறுகிறது. அயல் நாட்டினர் புத்திசாலிகள் என்று மனிதர்களும் புரிந்திருக்கின்றனர். அங்கு அணு ஆயுதங்களை அந்த அளவிற்கு தயாரிக்கின்றனர், அதாவது உடனேயே அழிந்து விடுவர். எவ்வாறு இன்றைய நாட்களில் பிணத்தை கரண்ட் மூலம் உடனேயே எரித்து விடுகின்றனரோ அவ்வாறு அணுகுண்டு போடுவதன் மூலம் நெருப்பு பற்றி கொள்கிறது. மனிதர்கள் உடனேயே அழிந்து விடுவர். காடு தீப்பற்றி எரிய வேண்டும், அந்த அளவிற்கு புயல் வருகிறது, அதாவது ஊர் முழுவதும் அழிந்து விடுகிறது. பிறகு பாதுகாப்பதற்கான எந்த ஏற்பாடும் அந்த நேரத்தில் செய்ய முடியாது. விநாசம் ஏற்பட்டே தீர வேண்டும். பழைய உலகம் அழிய வேண்டும். கீதையிலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, ஐரோப்பியர்கள் யாருக்கும் தெரியாத அளவிற்கு அணுகுண்டுகளை ஏவுவார்கள். கல்பத்திற்கு முன்பும் விநாசம் ஏற்பட்டிருந்தது, இப்பொழுதும் ஏற்பட போகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் சென்ற கல்பத்தை போன்று படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறிது சிறிதாக மரம் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு ஸ்தாபனையாகிவிடும். மாயாவின் புயல்கள் மிகவும் நல்ல நல்ல குழந்தைகளையும் கூட கீழே தள்ளிவிடுகிறது. யோகாவில் முழுமையாக இல்லையெனில் மாயை தடைகளை உருவாக்குகிறது. தந்தையின் குழந்தையாக ஆகி தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். பிறகு மிகவும் ஜோராக அடிவிடுகிறது. இந்த காமத்திடம் ஒருபொழுதும் அடி வாங்கிவிடக்கூடாது என்று பாபா சொல்கிறார். இங்கு இரத்த ஆறு ஓடும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சத்யுகத்தில் பாலாறு ஓடும். அது புது உலகம், இது பழைய உலகமாகும். கலியுகத்தில் பாருங்கள் என்ன இருக்கிறது. புது உலகின் மேன்மையை பாருங்கள். இங்கு இருப்பது அதற்கு ஈடாகாது. குழந்தைகள் சாட்சாத்காரத்தின் போது சென்று பார்த்துவிட்டு வருகின்றனர். சுற்றுமவதனத்தில் சுபீரஸ், அதாவது அமுதம் குடித்தனர், இது செய்தனர், அது செய்தனர் போன்ற சாட்சாத்காரம் ஏற்பட்டது. நாம் மூலவதனத்திற்கு செல்கிறோம் என்று சொல்கின்றனர். பாபா வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்து விடுவார். இது போன்று ஆரம்ப கால சாட்சாத்காரமும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. இதனால் எந்த லாபமும் கிடையாது. பல குழந்தைகள் சூட்சுமவதனத்திற்கு சென்றவர்கள், சூபிரஸ் அருந்தியவர்கள் இன்று இல்லை. நல்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் காணாமல் போய்விட்டனர். அதிகமாக காட்சி பார்த்தவர்களும் சென்று திருமணம் செய்து கொண்டனர். மாயா எப்படியெல்லாம் இருக்கிறது! ஆச்சரியமாக இருக்கிறது! அதிர்ஷ்டம் எப்படி தலைகீழாக ஆகிவிடுகிறது! பலர் நல்ல நல்ல பார்ட் நடித்தவர்கள் கூட, கஷ்டமான நேரத்தில் அதிகமான உதவி செய்தவர்கள் கூட இன்று இல்லை. அதனால்தான் பாபா சொல்கின்றார், மாயா நீ மிகவும் வலிமையுடையதாக இருக்கின்றாய், மாயாவிடம் நீங்கள் யுத்தம் செய்கின்றீர்கள், இதுதான் யோக பலத்தின் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. யோக பலத்தின் மூலம் என்ன பலன் கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. பாரதத்தின் பழமையான யோகா என்று மட்டுமே சொல்கின்றனர். இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு யோகா பற்றி புரிய வைக்கப்படுகிறது. பழமையான ராஜயோகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தத்துவ ஞானிகள் யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் ஆன்மீக ஞானம் இல்லை. ஆன்மீக தந்தைதான் ஞானக்கடலாவார். அவரைத்தான் சிவாய நமக என்று பாடுகின்றனர். அவரது புகழ்தான் பாடப்பட்டிருக்கிறது. பாபா வந்து உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை புரிய வைக்கிறார்! இதுதான் ஞானத்தின் மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிறது. தன்னை திரிகால தரிசி என்று சொல்லக்கூடிய சக்தி வேறு யாரிடத்திலும் இல்லை. திரிகால தரிசிகளாக பிராமணர்கள் தான் ஆகின்றனர். அந்த பிராமணர்கள் மூலம் வேள்வி படைக்கின்றனர். ருத்ர ஞான வேள்வி இருக்கிறது அல்லவா, ருத்ரன் என்று சிவனையும் சொல்கின்றனர். பல பெயர்களை வைத்துவிட்டனர். ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு பெயர்களை வைத்திருக்கின்றனர். ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கும் இந்த அளவிற்கு பெயர்கள் கிடையாது. இவரை பபுல்நாத், அதாவது முட்களை மலராக்கக்கூடியவர் என்றும் சொல்கின்றனர். யாரிடம் முட்கள் இருக்கின்றனவோ அவர்கள்தான் பபுல், அதாவது முள் போன்றவர் என்று அழைக்கப்படுகின்றனர். பாபா முட்களை மலர்களாக ஆக்கக்கூடியவராவார். அதனால்தான் அவருக்கு பபுல்நாத் என்று பெயர் வைத்திருக்கின்றனர். மும்பையில் அவருக்கு அதிகமாக திருவிழா நடைபெறுகிறது. பொருள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. அவரது சரியான பெயர் சிவன் என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். வியாபாரிகளும் பிந்துவை சிவன் என்று சொல்கின்றனர், அதாவது புள்ளியை சிவன் என்று சொல்லிவிடுகின்றனர். ஒன்று ஒன்றாக எண்ணும் பொழுது 10 வருகிற பொழுது சிவா என்று சொல்வர். பாபாவும் சொல்கிறார், நான் புள்ளியாக நட்சத்திரமாக இருக்கின்றேன். பலர் இவ்வாறு இரண்டு திலகமும் வைத்துக் கொள்கின்றனர், தாய் மற்றும் தந்தை. ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனின் அடையாளமாகும். அவர்கள் சரியான பொருளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே பாபா யோகாவை பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். யோகா எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது! இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் யோகா என்ற வார்த்தையை விட்டுவிடுங்கள், நினைவு செய்யுங்கள். பாபா சொல்கிறார், யோகா என்ற வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நினைவு என்பதன் மூலம் புரிந்து கொள்வார்கள். பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். அவர் நாயகன் என்றும் சொல்லப்படுகிறார். பட்டத்து ராணிகளாக ஆக்குகின்றார் அல்லவா. உலக ராஜ்யத்திற்கான ஆஸ்தியை பாபா கொடுக்கின்றார். சத்யுகத்தில் ஒரே ஒரு தந்தை தான் இருப்பார். பக்தியில் இரண்டு தந்தைகள் இருப்பர். மற்றும் ஞான மார்க்கத்தில் இப்பொழுது உங்களுக்கு 3 தந்தையர்கள் உள்ளனர். எவ்வளவு ஆச்சரியமான விஷயமாகும்! நீங்கள் பொருளோடு அறிவீர்கள், சத்யுகத்தில் அனைவரும் சுகமாக இருப்பர். அதனால்தான் பரலோகிக்க தந்தையை அறியவில்லை. இப்பொழுது நீங்கள் 3 தந்தையரை அறிவீர்கள். புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு எளிய விஷயமாகும்! நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, நினைவில் இருப்பதற்காக வாயினால் எதுவும் பேசக்கூடாது. வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொண்டால் கோபம் அழிந்துவிடும். யாரிடமும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, இந்த துக்கதாமம் இப்பொழுது தீப்பற்றி எரிய போகிறது. எனவே இதை மறந்து புது உலகை நினைவு செய்ய வேண்டும். பாபாவிடம் செய்த தூய்மைக்கான உறுதிமொழியில் உறுதியாக இருக்க வேண்டும். வரதானம் நிராகாரி ஸ்திதியின் பயிற்சி மூலம் நான் என்பதை முடித்துவிடக்கூடிய நிர் அகங்காரி ஆகுக. தற்சமயம் அனைத்திலும் நுட்பமான மற்றும் அழகான கயிறு இந்த நான் என்பதாகும். இந்த நான் என்ற சொல்தான் தேக அபிமானத்திலிருந்து அப்பால் கொண்டு செல்லக்கூடியதும் ஆகும். அதுவே தேக அபிமானத்தில் கொண்டு வரக்கூடியதும் ஆகும். எப்பொழுது நான் என்பது தலைகீழான ரூபத்தில் வருகிறதோ, அப்போது பாபாவுக்கு அன்பானவராக ஆகுவதற்கு பதிலாக யாராவது ஓர் ஆத்மாவின் பெயர் புகழ் பெருமைக்கு அன்பானவராக ஆக்கிவிடுகிறது. இந்த பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு நிரந்தர நிராகாரி நிலையில் நிலைத்திருந்து சாக்காரத்தில் வாருங்கள். இந்த பயிற்சியை இயற்கையான இயல்பாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் நிர் அகங்காரி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: யாரேனும் ஒருவரின் கெட்ட அல்லது நல்ல விஷயங்களை கேட்டு எண்ணத்தில் கூட வெறுப்புணர்வு வருவது என்பதும் கூட மற்றவர்களின் வழி, அதாவது பரமத்தாகும். அவ்யக்த இஷாரா: தூய்மையற்ற தன்மையின் விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாகுங்கள். எண்ணம் அல்லது கனவில் கூட எப்பொழுது தூய்மையற்ற தன்மையின் துளியளவும் இல்லாமல் இருக்கிறதோ அவரை உண்மையான பிராமணர் என்று சொல்வார்கள். இந்த தாரணைக்காகத்தான் உயிரே போனாலும் தர்மத்தை விடமாட்டார்கள் என்ற புகழ் பாடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தைரியம், அவ்வாறு திடமான நிச்சயம் செய்யக்கூடியவர்கள் எந்தவிதமான சூழ்நிலையிலும் தனது தர்மம், அதாவது தாரணைக்காக எதையும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும், சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும், எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும், துணிச்சலுடன் ஏற்க வேண்டியது இருந்தாலும் குஷி குஷியாக செய்வார்கள், பின்வாங்க மாட்டார்கள். ஓம் சாந்தி.